பொறுத்தருளும். பாதை தெளிவுற தெரிந்தும் அதை பார்த்து நாங்கள் நடக்கவில்லை. பாதை தெளிவுற தெரிந்தும் அதை பார்த்து நாங்கள் நடக்கவில்லை. உண்மை விளக்கு எரிந்தும் அதன் ஒளியின் அருகே வாழவில்லை. இறைவன் அன்பு அழைத்தும் அதை உணர்ந்த பின்னும் திருந்தவில்லை. கருணை தெய்வமே கண் பாரும், எங்கள் பாவங்களை நீ பொறுத்தருளும். கருணை தெய்வமே கண் பாரும், எங்கள் பாவங்களை நீ பொறுத்தருளும்.
தந்தை மகன் துயாவியாரின் பெயராலே
ஆமே.
நம்மாண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக.
உம் ஆன்மாவோடும் இருப்பதாக.
இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஜபம் தபம் தர்மம் என்ற அறச்செயல்கள் பக்கம் நம் இதயத்தை திருப்பக்கூடிய தவக்காலத்திற்குள் திருநூறு அணிந்து நாம் நுழைகின்றோம். தவக்காலம், அருளின் காலம், மனமாற்றத்தின் காலம் என்று பல்வேறு விளக்கங்களை நாம் கொடுத்தாலும், அடிப்படையில் தவக்காலம் என்பது நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்ப்பு பெருவிழாவை அர்த்தமுள்ள விதத்தில் கொண்டாடுவதற்கு நம்மையே தயாரிக்கக்கூடிய ஒரு தயாரிப்பின் காலமாக இருக்கின்றது. எனவேதான் இன்றைய முதல் வாசகத்திலே இறைவாக்கினர் யோவேல் மிக அழகாக கூறுகிறார், உடைகளை கிழித்து கொள்ள வேண்டாம், உள்ளங்களை கிழித்து கொள்ளுங்கள். ஆகவே நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய தவறான எண்ணங்கள், சிந்தனைகளை அகற்றிவிட்டு ஆண்டவருடைய உயிர்ப்பு பெருவிழாவை அர்த்தமுள்ள விதத்தில் கொண்டாட இந்த தவக்காலத்தை நாம் பயன்படுத்துவோம். அவர் கொடுக்கக்கூடிய அருளையும் ஆசீரையும் பெற்றுக்கொள்வோம். இத்தகைய அருளுக்காக தொடர்ந்து இந்த வழியில் மன்றாடுவோம்.
எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும்
நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன்.
என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கனியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக.
ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும்.
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித நோன்புகளின் வழியாக கிறிஸ்தவ வாழ்வின் போராட்டத்தை தொடங்க எங்களுக்கு உதவியருளும். அதனால் ஆன்மீக தீமைகளுக்கு எதிராக
நாங்கள் போரிட்டு தன்னடக்கத்தின் உதவியால் காக்கப்படுவோமாக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
முதல் வாசகம். நீங்கள் உடைகளை கிழித்து கொள்ள வேண்டாம், இதயத்தை கிழித்து கொள்ளுங்கள். இறைவாக்கினர் யோவேல் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 2 இறைவார்த்தைகள் 12-18 முடிய. ஆண்டவர் கூறுகிறார், இப்பொழுதாவது உண்ணா நோன்பிருந்து அழுது புலம்பிக் கொண்டு உங்கள் முழு இதயத்தோடு என்னிடம் திரும்பி வாருங்கள். நீங்கள் உங்கள் உடைகளை கிழித்து கொள்ள வேண்டாம், இதயத்தை கிழித்து கொண்டு உங்கள் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பி வாருங்கள். அவர் அருள் நிறைந்தவர், இரக்கம் மிக்கவர், நீடிய பொறுமை உள்ளவர், பேரன்பு மிக்கவர், செய்ய கருதிய தீங்கை குறித்து மனம் மாறுகின்றவர். ஒருவேளை அவர் தம் மனதை மாற்றிக்கொண்டு உங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு தானிய படையலையும் நீர்ம படையலையும் நீங்கள் அளிக்குமாறு உங்களுக்கு ஆசி வழங்குவார். இதை யார் அறிவார்? சியோனில் எக்காலம் ஊதி எச்சரியுங்கள், புனிதமான உண்ணா நோன்புக்கென நாள் குறியுங்கள், வழிபாட்டு பேரணியை திரட்டுங்கள், மக்களை திரண்டு வர செய்யுங்கள், புனித கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யுங்கள், முதியோரை கூடி வர செய்யுங்கள், பிள்ளைகளையும் பால் குடிக்கும் குழந்தைகளையும் ஒரு சேர கூட்டுங்கள். மணமகன் தன் அறையை விட்டு வெளியேறட்டும், மணமகள் தன் மஞ்சத்தை விட்டு புறப்படட்டும். ஆண்டவரின் ஊழியர்களாகிய குருக்கள் கோவில் மண்டபத்திற்கும் பலிபீடத்திற்கும் இடையே நின்று அழுத வண்ணம், ஆண்டவரே, உம் மக்கள் மீது இரக்கம் கொள்ளும், உமது உரிமை சொத்தை வேற்றினத்தார் நடுவில் நிந்தைக்கும் பழி சொல்லுக்கும் ஆளாக்காதீர் என சொல்வார்களாக. அவர்களுடைய கடவுள் எங்கே என வேற்றினத்தார் கூறவும் வேண்டுமோ? அப்பொழுது ஆண்டவர் தம் நாட்டின் மேல் பேரார்வம் கொண்டு தம் மக்கள் மீது கருணை காட்டினார். ஆண்டவரின் அருள்வாக்கு.
இறைவனுக்கு நன்றி. பேரன்புக்கு ஏற்ப எனக்கு இறங்கும் உமது அளவற்ற இரக்கத்திற்கேற்ப என் குற்றங்களை துடைத்தருளும், என் தீவினை முற்றிலும் நீங்கும்படி என்னை கழுவியருளும், என் பாவம் அற்று போகும்படி என்னை தூய்மைப்படுத்தியருளும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஏனெனில் நாங்கள் நான் உணர்கின்றேன், என் பாவம் எப்போதும் என் மனக்கண் முன் நிற்கின்றது. உமக்கு எதிராக நான் பாவம் செய்தே உம் பார்வையில் என்னுள்ளே படைத்தருளும் உறுதி தரும் ஆவியை புதுப்பிக்கும் ஆவியை என்னுள்ளே உருவாக்கியருளும். உமது முன்னிலையிலிருந்து என்னை தள்ளிவிடாதேயும் தூய ஆவியை என்னிடமிருந்து எடுத்து விடாதேயும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஏனெனில் நாங்கள் பாவம் மகிழ்ச்சியை மீண்டும் எனக்கு அளித்தருளும். தன்னார்வ மனம் தந்து என்னை தாங்கியருளும் என் தலைவரே, என் இதழ்களை திறந்தருளும். அப்பொழுது என் வாய் உமக்கு புகழ் சாற்றிடும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோ. ஆண்டவரே இரக்கமாயிரும், ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோ.
இரண்டாம் வாசகம். கடவுளோடு ஒப்புரவாகுங்கள், இதுவே தகுந்த காலம். திருத்துதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய இரண்டாம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5 இறைவசனங்கள் 20 மற்றும் அதிகாரம் 6 இறைவசனங்கள் 2 முடிய. சகோதர சகோதரிகளே, நாங்கள் கிறிஸ்துவின் தூதுவர்களாய் இருக்கின்றோம். கடவுளே எங்கள் வாயிலாக வேண்டுகோள் விடுக்கிறார். ஆகவே கடவுளோடு ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவின் சார்பில் நாங்கள் மன்றாடுகின்றோம். நாம் கிறிஸ்து வழியாக தமக்கு ஏற்புடையராகுமாறு கடவுள் பாவம் அறியாத அவரை பாவநிலை ஏற்க செய்தார். நீங்கள் கடவுளிடமிருந்து பெற்றுக்கொண்ட அருளை வீணாக்க வேண்டாம் என அவரோடு இணைந்து உழைக்க நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். தகுந்த வேளையில் நான் உமக்கு பதிலளித்தேன். விடுதலை நாளில் உமக்கு துணையாயிருந்தேன் என கடவுள் கூறுகிறார். இதுவே தகுந்த காலம், இன்றே மீட்பு நாள். ஆண்டவரின் அருள்வாக்கு.
இறைவனுக்கு நன்றி.
ஆயில் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயில் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார்.
உங்கள் இதயத்தை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள், மாறாக ஆண்டவரின் குரலை கேட்டீர்களாக.
ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே.
மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 6 இறை வார்த்தைகள் 1-6 மற்றும் 16-18 வரை. இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, மக்கள் பார்க்க வேண்டுமென்று அவர்கள் முன் உங்கள் அறச்செயல்களை செய்யாதீர்கள். இதை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். இல்லையென்றால் உங்கள் விண்ணக தந்தையிடமிருந்து உங்களுக்கு கைமாறு கிடைக்காது. நீங்கள் தர்மம் செய்யும் போது உங்களை பற்றி தம்பட்டம் அடிக்காதீர்கள். வெளிவேடக்காரர் மக்கள் புகழ வேண்டுமென்று தொழுகை கூடங்களிலும் சந்துகளில் நின்று அவ்வாறு செய்வர். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் தர்மம் செய்யும் போது உங்கள் வழக்கை செய்வது இடக்கைக்கு தெரியாதிருக்கட்டும். அப்பொழுது நீங்கள் செய்யும் தர்மம் மறைவாயிருக்கும். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார். நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது வெளிவேடக்காரரைப் போல் இருக்க வேண்டாம். அவர்கள் தொழுகை கூடங்களிலும் வீதியோரங்களிலும் நின்று கொண்டு மக்கள் பார்க்க வேண்டுமென இறைவேண்டல் செய்ய விரும்புகிறார்கள். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் நீங்கள் இறைவனுடன் வேண்டும் பொழுது உங்கள் உள்ளறைக்கு சென்று கதவை அடைத்து கொண்டு மறைவாய் உள்ள உங்கள் தந்தையை நோக்கி வேண்டுங்கள். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார். மேலும் நீங்கள் நோன்பு இருக்கும்போது வெளிவேடக்காரரைப் போல முகவாட்டமாய் இருக்க வேண்டாம். தாங்கள் நோன்பு இருப்பதை மக்கள் பார்க்க வேண்டுமென்றே அவர்கள் தங்கள் முகங்களை விகாரப்படுத்திக் கொள்கிறார்கள். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் நோன்பு இருக்கும்போது உங்கள் தலையில் எண்ணெய் தேய்த்து முகத்தை கழுவுங்கள். அப்பொழுது நீங்கள் நோன்பு இருப்பது மனிதருக்கு தெரியாது, மாறாக மறைவாயிருக்கிற உங்கள் தந்தைக்கு மட்டும் தெரியும். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு ஏற்ற கைமாறு அளிப்பார். ஆண்டவரின் அருள்வாக்கு.
கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
கிறிஸ்து இயேசுவில் என் அன்பிற்கும் பாசத்திற்கும் இனிய அன்பான இறை பிள்ளைகளே, ஆண்டருடைய அருளின் காலத்தின் தொடக்க நாளில் நாம் எல்லோரும் இருக்கிறோம். திருகவை தன்னுடைய பிள்ளைகளை எவ்வளவு தூரம் அன்பு செய்கிறது, கத்தோலிக்க விசுவாசத்தை ஏற்றிருக்கிற நம் மீது எவ்வளவு தூரம் பாசநேசத்தோடு நம்முடைய வளர்ச்சியில் அக்கறை கொண்டிருக்கிறது என்பதை நம்முடைய திருவருகை காலத்திலிருந்து வருகிற இந்த திருவழிபாட்டு ஆண்டினுடைய ஒட்டுமொத்த தொகுப்பையும் பார்த்தால் நம்மால் கண்டுகொள்ள முடியும். இந்த பிரபஞ்சத்தினுடைய விடுதலைக்கு மீட்புக்கு தன் உயிரை கொடுத்த இயேசுடைய பிறப்பை கொண்டாடுவதற்கு ஒரு தயாரிப்பு காலம், அதுதான் திரு வருகை காலம். அந்த பிறப்பின் மகிமையை நாம் கண்டுகொள்ள நாள்தான் கிறிஸ்து பிறப்பு. அதன் பிறகு மண்ணில் மனிதனாய் பிறந்த இறைவன் மனுக்குலத்தின் பாவத்திற்காக தன்னையே கையளிப்பதற்கு நம்மை தகுதியாக்கும் பொருட்டும், அந்த பாடுகளுடைய உண்மைத்தன்மையை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக திரு அவை தருகிற ஒரு அருமையான காலம்தான் இந்த தவக்காலம். அதிலும் முதல் நாளாகி இன்று நாம் திருநூற்று புதனோடு இந்த தவக்காலத்தை நாம் ஆரம்பிக்கிறோம். இந்த தவக்காலத்திற்கு ஒவ்வொருவரும் வெவ்வேறு விதமான பெயர்களை சொல்லி அழைப்பார்கள். ஒரு சில பெயர்களை நான் சொல்லுகிறேன், அது உங்களுக்கும் தெரிந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. ஒரு விதத்தில் தவக்காலம் இது தனித்துவமான ஒரு காலம், கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில் ஒரு முக்கியமான ஒரு காலம். இது அருளின் காலம், கடவுளின் அன்பை உணர்கின்ற காலம், மன மாற்றத்தின் காலம், மீட்பின் காலம், இறை இரக்கத்தின் காலம். எப்படி வேண்டுமானால் வைத்துக் கொள்ளலாம். எது செய்தாலும் சரி, நாம் எதை சொன்னாலும் சரி, கடவுளுடைய தியாகத்தை அன்பை சுற்றி சுற்றி வருவதுதான் இந்த தவக்காலம் என்று என்னுடைய தனிப்பட்ட வாழ்வு உணர்வுகளிலிருந்து நான் கொண்டு கொண்ட ஒரு செய்தியாக பாடுகிறேன். அன்புக்குரியவர்களே, வாழ்க்கையின் ஓட்டத்தில் மனிதர்கள் எல்லோரும் ஓடிக்கொண்டிருக்கிறோம். நிற்பவனை இந்த உலகம் மதிப்பதும் இல்லை, நிற்பவனை இந்த உலகம் கண்டுகொள்வதும் இல்லை, ஓடிக்கொண்டிருக்கிறோம் ஏதோ ஒரு நோக்கத்திற்காக. விரும்பிய விரும்பாமலே ஓட வேண்டிய ஒரு நிர்பந்தமான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம். பணத்திற்காக, பிள்ளைகளுடைய வளர்ச்சிக்காக, குடும்பத்தினுடைய தேவைக்காக, நமக்காக என்று ஓட வேண்டி இருக்கிறது. இந்த ஓடுகிற நாட்களில் அதிகபட்சமாய் ஆண்டவருக்கென்று நாம் ஒதுக்குகிற நேரம் எதுவென்று பார்த்தால், என்னுடைய பார்வைக்கு ஒரு சில நிமிடங்கள் இருந்தாலே பெரிய காரியம். அது ஒவ்வொருடைய மனிதனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இறைவனோடு இருக்கிற தொடர்பின் அடிப்படையில் நம் நேரத்தை ஒதுக்குகிறோம். பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் நாம் ஞாயிறு கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம். ஞாயிறு திருப்பள்ளிக்கு போவதே இந்த நாட்களில் எல்லாம் ஒரு பெரிய கிறிஸ்தவனுடைய ஒரு கடமையை செய்தது போன்ற ஒரு நிறைவு. அப்பா, ஞாயிற்றுக்கிழமை பூசைக்கு போயிட்டு வந்தாச்சு அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் இது மட்டும் போதுமா, இது மட்டும் போதுமா என்கிற கேள்வி இருக்கிறது. காரணம், இந்த கிறித்தவ விசுவாசத்தை நமக்கு தந்திருக்கிற கிறித்தவனாய் நம்மை அழைத்து அருளை தந்திருக்கிற ஆண்டவருடைய அன்புக்கு முன்பாக வெறுமனே ஞாயிறு திருப்பலி கிறிஸ்தவனாக மட்டும் நின்று கொண்டு நாம் எப்படி நிற்க முடியும்? ஏனென்று சொன்னால், ஒப்பு உயர்வற்ற தன்னுடைய உயிரை பாவமே அறியாத ஆண்டவர் நமக்காக பாவத்தினுடைய அனைத்து வடிவங்களையும் ஏற்று தன் உயிரை கொடுத்து அவமானத்தின் சின்னமாம் சிலுவையிலிருந்து நமக்கு மீட்பை கொடுத்திருக்கிறார் அல்லவா. அதை நினைத்து பார்ப்பதற்கு நமக்கு இருக்கிற, இப்போதைக்கு நாம் கொண்டிருக்கிற இந்த நம்பிக்கையினுடைய வளர்ச்சியில் நாம் இன்னும் ஒருபடி மேலே செல்ல வேண்டும் என்பதை நினைத்துத்தான் திருகவை நமக்கு இந்த தவக்காலத்தை கொடுத்திருக்கிறது. ஓடிக்கொண்டிருக்கிற நீங்கள் சற்று நின்று பாருங்கள், திரும்பி பாருங்கள், அவருடைய அன்பை சுவைத்து பாருங்கள் என்று திருகவை இன்றைக்கு அழைப்பு கொடுக்கிறது. அதுதான் இந்த திருநீற்று புதன் என்று நினைக்கிறேன். அது உண்மைதாங்க. ஒரு குறிப்பிட்ட கட்டத்துக்கு மேலே நம்ம ஒரு காரியத்தை கண்டுக்கல அப்படின்னா தேவைப்படுகிற நேரம் அது நமக்கு கை கொடுக்காமல் போயிடும். சில நேரங்களில் நான் திருச்சி வந்துட்டு ஒரு வாரங்கள்லாம் தங்கிவிட்டு போவது உண்டு. இல்லை ஒரு சில நேரங்களில் வெளியில் தியானங்களுக்கு அல்லது நண்பர்களோடு எங்காவது வெளியில் போயிட்டு ஒரு வாரம் கழித்து வர்றோம் அப்படின்னா, திடீர்னு காலையில் 6 மணிக்கு பூசைக்கு போகிறதுக்கு போய் நான் பைக்கை கிக் பண்ணுவேன், செல்ஃப் ஸ்டார்ட் எடுக்காது, பைக்கை கிக் பண்ணுவேன், பைக் எடுக்காது. ஒருவேளை எடுத்துட்டாலும் கூட கொஞ்சம் தூரம் அப்படியே திணறி 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 போய் நடு ரோட்டில் அப்படி நின்றுக்கிறோம் பார்த்துக்கோங்க. அங்கேயோட கச்சையோட கட்டிக்கிட்டு நடு ரோட்டில் நம் பைக்கை தள்ள நாட்கள்லாம் இருக்கத்தான் செய்கிறது. நான் நினச்சி பார்க்குறேன், இது போல தான் இந்த தவக்காலம். ஓடிக்கிட்டே இருக்கிறோம், ஓடிக்கிட்டே இருக்கிறோம், ஓடிக்கிட்டே இருக்கிறோம், எப்போ வண்டி நிற்கும்னு தெரியாது. அதை சரி செய்து கொள்வதற்கு ஆண்டவர் நமக்கு இந்த நாட்களில் கொடுத்துருக்கிறார். இந்த வாகனம் வைத்திருப்பவர்களுக்கு அது நல்லா தெரியும். பெரிய பெரிய வாகனங்கள் வைத்திருக்கிறவங்க, ஃபோர் வீலர் வச்சுருக்கவங்களுக்கெல்லாம் சொல்லுவாங்க தெரியுமா, வண்டி எஃப்சி விடுவாங்க, கொண்டு போய் ஃபுல் செக்அப் வண்டியை கொண்டே விடுவாங்க. பாடிக்கு நம்ம அப்பப்போ ஃபுல் செக்அப் பண்ணுறோம் இல்லையா, அதுபோல் நம்ம ஆன்மாவையும் நம்ம அவ்வப்போது ஆய்வு செய்து அதில் இருக்கிற அதனுடைய திடத்தன்மையை நாம் கண்டுகொள்வதற்கு இந்த தவக்காலம் நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அருளின் காலம் என்று நான் நம்புகிறேன். அதைத்தான் இன்றைக்கு முதல் வாசகம் அருமையாக அந்த முதல் வார்த்தையை சொல்கிறது. ஆண்டவர் கூறுகிறார், இப்பொழுதாவது, அட்லீஸ்ட் நவ், ஆங்கிலத்தில் சொல்கிறீங்க அட்லீஸ்ட் நவ், இப்பயாவது இதை நீங்கள் யோசிச்சு பாருங்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இந்த 40 நாட்களை நமக்கு தந்திருக்கிறார். நீங்கள் பார்த்தீங்கன்னா பல காரியங்கள் இன்றைக்கி மாறி இருக்குங்க. திருப்பலி பீடம் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கண்டிருக்கிறது. திருப்பலி வைக்கக்கூடிய குருவானவர் நானும் என்னுடைய உடையிலே ஒரு மாற்றத்தை கொண்டிருக்கிறேன். துக்கத்தின் அடையாளமாக பார்க்கப்படுகிற இந்த ஆடையானது அணியப்படுகிறது. ஆலயங்கள் எல்லாம் இன்றைக்கு ஆடம்பரங்கள் எதுவுமே இருக்காது. இந்த காலகட்டத்தில் நாம் கிறிஸ்தவர்கள் பெரிய அளவில் கல்யாணம் காது ஊற்றி எந்த காரியங்களையும் நாம் வைத்துக் கொள்வது இல்லை. விளக்குகள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அந்த வெறுமையை அல்லது அதில் இருக்க துக்கத்தை வெளிப்படுத்தக்கூடிய விதத்தில் இருக்கிறது. மலர்கள் எல்லாம் நம்ம இனிமேல் பயன்படுத்த போறதில்லை அந்த ஈஸ்டர் நாள் வருகிற வரை. ஏன் இந்த மாற்றம் அப்படின்னு ஒரு கேள்வி, அல்லது ஏன் இந்த திடீர்மா ஒரு சேஞ்சை ஏன் நம்ம திருச்சபை நமக்கு கொடுக்குது அப்படின்னா, இவை எல்லாமே வெளிப்புறத்தில் நாம் காட்டுகின்ற இந்த வெளி மாற்றங்கள் எல்லாம் உள்ளூர நான் என்னுடைய ஆன்மாவை நோக்கி ஒரு ஆழமான பயணத்தில் இருக்கிறேன், அந்த பயணத்தில் நான் சந்திக்கக்கூடிய நெருக்கடிகள் இன்னல்கள் தனிமைகள் இவற்றையெல்லாம் நான் உணர்ந்து அதில் இருக்கிற இறைமையை கண்டுகொள்வதற்கு அந்த கல்வாரியை நோக்கி பயணிக்கிற ஆண்டவருக்கு என்னுடைய ஜபமும் தபமும் தியானமும் உதவியாக இருக்க வேண்டும் என்கிற உணர்வோடுதான் இவை எல்லாம் இன்றைக்கு நமக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு சாம்பல் புதன், நம்முடைய நெற்றிகளிலெல்லாம் சாம்பல் பூசப்பட இருக்கிறது. சாம்பல் என்பது கத்தோலிக்க திருச்சபைக்கு மட்டுமல்ல, யூதர்களுடைய பாரம்பரியத்தில் ஒரு முக்கியமான இடத்தை பிடித்திருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் பல இடங்களை நாம் பார்க்க முடியும். எல்லாரும் அறிந்த ஒரு காரியம், தாவீது சாம்பல் அந்த உட்கார்ந்து ஜபித்தார் அப்படின்றது நம்ம பார்க்குறோம். சாம்பலில் உட்கார்ந்து தன்னுடைய அந்த துக்கத்தை வெளிப்படுத்தினார் அப்படின்றது நாம் பார்க்குறோம். அதுபோக ஒரு சில பகுதிகள் நான் உங்களுக்கு இந்த நாளில் ஒரு புரிதலுக்காக சொல்லலாம் என்று கூட நான் நினைக்கிறேன். 2 சாமுவேல் 13:19 பார்த்தீங்கன்னா, தாமார் அப்படின்ற ஒரு பெண்ணை பத்தி கொடுக்கப்பட்டிருக்கும். அது யார் அப்படின்னா, தாவீதுடைய மகள். அம்னோன் அப்படின்றது தாவீதுடைய மகன். மகன் தங்கை மீது வேட்கை கொள்கிறான். அதிலிருந்து ஆண்டவருடைய அந்த பாதுகாப்பை வேண்டி அந்த பெண்மணியானவள் சாம்பலிலிருந்து தலையில் சாம்பல் கொட்டி அவள் தன்னுடைய வருத்தத்தை வெளிப்படுத்துவதை அந்த இடத்துல பார்க்க முடிகிறது. அதே போல எஸ்தர் புத்தகம் 4:1-3 இதை நமக்கு தெளிவாக சொல்கிறது. இந்த நிகழ்ச்சிகளில் அனைத்தையும், இந்த நிகழ்ச்சினா எதை பத்தினா, ஆமானுடைய திட்டம், அந்த யூத மக்களுக்கு எதிராக அவன் கொடுக்கிற திட்டத்தை எல்லாம் அறிந்த பிறகு, இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் அறிந்த மூர்த்தகாய் தம் ஆடைகளை கிழித்து சாக்கு உடை அணிந்து சாம்பலை பூசிக்கொண்டு வெளியே நகரின் மையத்திற்கு சென்று ஓலமிட்டு மனம் கசிந்து அழுதார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பலாம் இந்த சாம்பல் என்பது மன வேதனையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அடையாளமாய் காட்டப்படுகிறது. 3 வசனம் சொல்லும், எஸ்தர் 4:3 வாசிக்கிறோம், மன்னரின் வார்த்தையையும் நியமமும் எந்தெந்த மாநிலங்களை எல்லாம் அடைந்தனவோ அங்கெல்லாம் இருந்த யூதரிடையே பெரும் புலம்பலும் நோன்பும் கண்ணீரும் அழுகையும் விளங்க அனைவரும் சாக்கு உடையணிந்து சாம்பல் பூசிக்கொண்டார்கள் என்கிற வசனத்தையும் நாம் வாசிக்கிறோம். இது போன்று நிறைய பகுதிகளில், பழைய ஏற்பாட்டு பகுதிகளில் சாம்பலுடைய முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. யதார்த்தத்தில் நாம் பார்க்கிற பொழுது எல்லா பொருட்களும் எரிக்கப்பட்ட பிறகு, இன்றைக்கு ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு வடிவத்தில் இருக்கிறது. எல்லாரும் ஒவ்வொரு வடிவத்தில் இருக்கிறான். நான் ஒரு வடிவத்தில் இருக்கிறேன், நீங்க ஒரு வடிவத்தில் இருக்கிறீங்க. இதை எல்லாவற்றையும் எரிச்சோம்னா கடைசியில் வரக்கூடிய ஒரு ஃபார்மெட் அப்படின்னா அது சாம்பல் தான். அப்படின்னா என்ன அர்த்தம், வாழ்க்கையினுடைய நிலையா நமக்கு சொல்லக்கூடியது அதுதான் இந்த சாம்பல். அந்த சாம்பலை தான் இன்றைக்கு நம்முடைய நெத்தியிலே பூசப்படுகிற பொழுது மனிதனே நீ மண்ணாய் இருக்கிறாய், மண்ணுக்கே திரும்புவாய் அப்படின்ற ஒரு வசனம் சொல்லப்படும். அதே நேரத்தில் மனம் திரும்பி நற்செய்தியை நம்புங்கள் என்கிற அந்த சிந்தனையும் நமக்கு இந்த நாளில் கொடுக்கப்பட இருக்கிறது. அதுதான் இந்த சாம்பலுடைய முக்கியத்துவம். பிரியமான பிள்ளைகளை, இந்த 40 நாட்கள் தவஸ் காலத்தினுடைய இந்த ஞாயிற்றுக்கிழமைகளை கழித்து வரக்கூடிய நாட்கள் எல்லாம் நம்ம 40 நாள் என்று சொல்லுகிறோம். இந்த 40 நாட்களுமே பங்கு தந்திரிகள் நிறைய திட்டமிடுவார்கள். நம்ம என்னென்ன காரியங்கள் செய்வோம் அப்படின்னா, குறிப்பாக அந்த நாட்களில் எனக்கு வருகிற செய்தியை வைத்து தான் நான் சொல்லுகிறேன். நிறைய ஃபாதர்ஸ் வந்து நோட்டீஸ்லாம் அடிப்பாங்க, அடிச்சுட்டு அனுப்பி விட்டு விட்டோ இது கரெக்டாக இருக்கான்னு பாரு அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு சில பேர் தவஸ் காலத்துக்கு இந்த தலைப்பு நல்லா இருக்குமான்னு பாரு ப்ரிட்டோ அப்படின்லாம் சொல்லி எங்களுக்கு அனுப்புவது உண்டு. எனக்கு இல்லை, நிறைய குருக்களுக்கு இந்த அறிவிப்பு பணியில் இருக்கிற ஆண்டுடைய வார்த்தை அறிவிக்கக்கூடிய மக்களுக்கு அவர்கள் எல்லாம் தொடர்பு கொண்டு பேசுகிறார். தியானம்லாம் புக் ஆயிடுச்சு, எல்லா வாரமும் சனி ஞாயிறு மற்ற நாட்களுமே நமக்கு தியானங்கள்லாம் இருக்குது. அப்போ இந்த நாட்களில் வந்து என்ன செய்கிறோம் அப்படின்னு சொன்னால், சிலுவை பாதைகள் நடத்த போகிறோம், தவக்கால சிறப்பு தியானங்கள், தவக்கால தயாரிப்பு தியானங்கள் நடத்துவோம், சிறப்பு ஒப்புரவு கூட்டங்களுக்கு ஏற்பாடு செய்வார்கள், திரியாத்திரைக்கு நாம் போவோம், பங்களவில் நம்ம ரத்த தான முகாம்கள் நடத்துவோம், பங்களவில் நம்ம வந்து பல்வேறு அநாதை இல்லங்களை போய் நாம் சந்திப்பது உண்டு. இதுபோக ஆங்காங்கே இருக்கிற சின்ன சின்ன குழுக்களாக சேர்ந்து நிறைய பக்தி முயற்சிகளை இந்த நாட்களில் செய்வோம். இவை எல்லாமே எதற்காக அப்படின்னு சொன்னால், கடவுளின் ஆழமான அன்பை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக, கரையில்லாத அவருடைய அன்பினுடைய எல்லைக்குள் நாம் செல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் இவை எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பல நேரங்களில் இந்த நிகழ்வுகள் எல்லாமே தவக்காலத்தில் நடைபெறக்கூடிய ஒரு வாடிக்கையான ஒரு வேடிக்கையான நிகழ்வாகவும் சில நேரங்களில் நமது அமைந்து போய்விடுகிறது என்பதுதான் வேதனைக்குரிய ஒரு காரியம். நான் பங்கில் இருக்கும்போது ஒரு முறை நான் சந்தித்த ஒரு நிகழ்வு, திரியாத்திரைக்கு நாங்கள் தயார் பண்ணுறோம், மக்களை வந்து திரியாத்திரையை கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் ரெடி பண்ணுறோம். அப்போது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6 பஸ் நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருந்தோம். அந்த ஒவ்வொரு பஸ்ஸுக்கும் ஒவ்வொருத்தரை இன்சார்ஜாக போட்டு நாங்கள் வர்ற மக்களை ஒரு உள்ளுக்குள்ள வண்டிகளை ஏற்ற சொன்னோம். அப்போது ஒவ்வொரு ஒரு பஸ்ஸு ரெண்டாம் நம்பர் பஸ்ஸுக்குரியவர் அந்த அந்த சீட்டெல்லாம் பார்த்துட்டு அந்த நம்பர் படி ஆட்களை வந்து உள்ளே ஏற்றிக்கிட்டே இருக்கிறார். அப்போ சீட்டு இப்படி வருது, 1, 2, 3, 4, 5, 6 மூணாவது சீட்டில் வந்து வீட்டுக்காரர் உட்காந்துருக்காரு, நாலாவது சீட்டு இங்கே கார்னர் சீட்டுக்கு வந்துருச்சு, மனைவிக்கு நாலாவது சீட்டு வந்துருச்சு. சண்டை தாங்க முடியல, என் வீட்டுக்காரர் பக்கத்தில் தான் நான் உட்காருவேன் அப்படின்னு நிற்குது. பார்த்தா ஒற்றையே கலவரம், கத்தி சண்டை வாடாகி போச்சு. ஏன் அப்படின்னா அந்த சீட்டை சரி பண்ணுறாரு பார்த்தீங்களா, அவருக்கும் அந்த வீட்டுக்காருக்கும் ஏற்கனவே கொஞ்சம் மனத்தகராக இருந்திருக்கும் இருக்கும். இதை வச்சு பெரிய பஞ்சாயத்தாகி வண்டி எடுக்கிறக்கே ஒரு மணி நேரம் இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கிறக்கலாட்டி சாமியார் அப்போ தான் கேட்டார், இவங்கெல்லாம் கூட்டிகிட்டு எதுக்குடா நம்ம தெரியாதர போகணும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இது இன்றைக்கி நடக்கிற யதார்த்தங்கள். இன்றைக்கி தவசு காலத்தில் நம்ம நிறைய தியானங்கள்லாம் நடத்த போகிறோம், பங்களவில் தியானங்கள்லாம் நடத்த போகிறோம். எதை மையப்படுத்தி நடத்த போகிறோம்? மக்களுடைய மனமாற்றம் தான் அங்கே மையப்பட வேண்டியமே ஒழிய மதிய உணவு அல்ல. பல நேரங்களில் நம்ம பங்குகளில் நாம் தியானம் நடத்தணும் அப்படின்னு பேசுகிற பொழுது மக்கள் பல நேரம் அதைத்தான் மையப்படுத்துவாங்க, சாமி மதியானம் மக்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும், உணவு உண்டு. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லப்பட்டது இதயத்தில் குத்தப்பட்டு உள்ளங்களெல்லாம் கிழிக்கப்படுகிற பொழுது அங்கே மிகப்பெரிய மாற்றம் வரும் என்று சொன்னால் சிலுவை நாயகன் இயேசுவுடைய நாமமும் அவருடைய பெருமையும் உலகம் அறிய செய்யப்பட வேண்டும் என்பதுதான் இந்த தவக்காலத்தினுடைய முக்கியமான ஒரு நோக்கமாக இருக்கிறது. ஜபம், தவம், அவற்றோடு இணைந்த தர்மம், இது மூன்றும் நம்முடைய கத்தோலிக்க கிறிஸ்தவ வாழ்க்கையில் இயல்பாகவே இருக்கக்கூடிய காரியம். அதில் மாற்றுக்கருத்து அல்ல, எல்லாருமே ஜபிக்கத்தான் செய்கிறோம், மாற்றுக்கருத்து இல்லை, எல்லா நேரங்களும் ஜபிக்கிறோம். நம்மளை போல தானம் செய்யக்கூடிய ஆட்கள் நிறையா பேர் செய்கிறோம், நாமளும் நிறைய தான காரியங்கள் செய்கிறோம், தவ காரியங்களும் நாம் செய்யத்தான் செய்கிறோம். ஆனால் இந்த நாட்களில் அதை செய்கிற பொழுது இருக்கிற மனநிலையை நாம் கொஞ்சம் யோசித்து பார்ப்பதற்கும் சற்று அலசி ஆராய்ந்து பார்ப்பதற்கும் அதனுடைய தன்மையை உணர்ந்து பார்ப்பதற்கும் ஆண்டவர் இன்றைக்கு அழைப்பு கொடுக்கிறார். ஜெபிக்கிறோம், எல்லாரும் ஜெபிக்கிறோம், நீங்களும் ஜெபிக்கிறீர்கள். பல நேரங்கள் எங்களிடம் அலைபேசியில் தொடர்பு கொண்டு ஃபாதர் வேண்டிக்குங்க அப்படின்னு சொல்கிறீங்க, ஜெபிக்கிறோம். இந்த நாட்கள் இந்த தவக்காலத்தில் நம்முடைய ஜெபம் தன்மையப்பட்ட ஜெபமாக இருக்கிறதா அல்லது பிறர்மையப்பட்ட ஜெபமாக இருக்கிறதா, அதை கொஞ்சம் நம்ம அலசி ஆராய்ந்து பார்க்கலாம். எனக்காகவே நான் எவ்வளோ நாளைக்கு தான் ஜெபித்துக்கிட்டே இருக்க போகிறேன், பிறருக்காக ஜெபிக்க இந்த நாட்களில் நாம் கொஞ்சம் நேரம் ஒதுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஜெபத்தை பொறுத்தளவில் இரண்டாவது நாம் செய்கிற தவக்காரியங்கள், தவம் என்று சொல்லுகிற பொழுது நோன்பு தான் இந்த இடத்தில் முன்னிலைப்படுத்தப்படுகிறது. இந்த தவஸ்காலம் வந்த பிறகு நமக்கு எல்லாருக்கும் இயல்பாக வரக்கூடிய ஒரு டிஸ்கஷன், பல காரியங்களை குறித்து நம்ம பேசுவோம். நம்ம வந்து வெள்ளிக்கிழமை மாத்திரம் விரதம் இருந்தால் போதுமே அப்படின்னு ஒரு குரூப் இருப்பாங்க, இல்லை 40 நாள் நம்ம விரதம் இருக்கலாமே அப்படின்னு நினைப்பாங்க. ஒரு சில பேர் மதிய உணவு நம்ம விரதமாக இருந்தால் நல்லது தானே, ஒரு சில பேர் காலை நேரத்தில் வந்து நம்ம விரதம் விடலாம் அப்படின்னு நினைப்பாங்க, ஒரு சில பேர் இதெல்லாம் கடந்த ஒரு பிரச்சனை வரும், முட்டை தான் பல நேரங்களில் பிரச்சனை வரும், முட்டை வந்து வெஜ்ஜில் வருமா நான்வெஜ்ஜில் வருமா அப்படிலாம் யோசிப்பாங்க. எந்த சாப்பாடு எங்கே வருது அப்படின்றது முக்கியம் அல்ல, எந்த நேரம் நாம் நோன்பு இருக்கிறோம் அப்படின்றது முக்கியம் அல்ல, அந்த நோன்பு இருப்பதன் மூலமாக கிடைக்கப்படுகிற அந்த சிறு தொகையை சேர்த்து வைத்து உணவுக்காக ஒவ்வொரு நாளும் ஏங்கி கொண்டிருக்கிற ஏதாவது ஒரு வயிற்றுக்கு உணவு தரக்கூடிய அளவுக்கு உங்களுடைய அந்த சேமிப்பு தொகை போகிறது என்று சொன்னால் ஆண்டவர் மகிமைப்படுத்தப்படுவார். அப்பேற்பட்ட ஒரு நோன்பை நாம் செய்கிறோமா அல்லது செய்யணும் அப்படின்னு தான் அந்த நாட்களில் ஆண்டவர் நமக்கு அழைப்பு கொடுக்கிறார். ஒன்று, ஜபம் தன்மையப்பட்ட ஜெபமாக இல்லாமல் பிறர்மையப்பட்ட ஜெபமாக இருக்க வேண்டும். இரண்டாவது, நோன்பு அதுவும் தன்மையப்பட்ட நோன்பாக இருக்காமல் அதில் வருகிற சிறு தொகை கொண்டு உணவில்லாத ஒருவனுக்கு உணவு கொடுக்கக்கூடிய அளவுக்கு நம்முடைய நோன்பு இருக்க வேண்டும். மூன்றாவது, ஜெபத்தை கடந்து தவத்தை கடந்து நம்முடைய தானம், அது ரொம்ப முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. அடுத்தவர் மீது அன்பு கொண்ட ஒரு சமூகமாய் நாம் இருக்க வேண்டும். பிரியமானவர்கள், இன்னைக்கு பார்க்கிறோம் உலகத்தில் நடக்கிற எல்லா காரியங்களுமே அன்பு செத்து போய்விட்டதோ, இரக்கம் வற்றி போய்விட்டதோ, அல்லது மனிதாபிமானம் ஒரு விதத்தில் கொலை செய்யப்பட்டு விட்டதோ என்ற உணர்வுக்குள் தள்ளப்படக்கூடிய நிலையில் இருக்கிற இந்த சமூகத்தில் கிறித்தவனாக இருக்கிற நம் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் இந்த நாளில் இரண்டாவது வாசகத்தின் மூலமாக ஒரு அழைப்பு கொடுக்கிறார். அதுதான் இந்த இரண்டாவது வாசகத்தின் முதல் வார்த்தை, நாங்கள் கிறிஸ்துவின் தூதர்களாக இருக்கிறோம். நீங்கள் கிறிஸ்துவின் தூதர்களாக இருப்பதற்கு இந்த தவக்காலம் நமக்கு ஒரு அழைப்பு கொடுக்கிறது. நமது நெற்றியில் பூசப்படுகிற அந்த சாம்பல் நமக்கு சொல்லுகிற வார்த்தை இதுதான், நீ கிறிஸ்துவின் தூதனாய் மாறுகள், நீ கிறிஸ்துவின் தூதனாயிரு, கிறிஸ்துவின் தூதை அறிவிப்பதற்கான ஒரு கருவியாக நீ இரு என்று ஆண்டவர் இந்த நாளில் நமக்கு சொல்வதாக நான் பார்க்கிறேன். ஆமன்பு பிள்ளைகளே, ஆண்டவருடைய வார்த்தை அறிவிப்பதற்கு 12 தூதர்கள் இருந்தார்கள். ஆண்டவருடைய காலடியில் அமர்ந்து அவருடைய சொல்லை கேட்டு பயிற்சி பெற்று அவர்கள் கொடுத்த இறை வார்த்தை இன்றைக்கு நமக்கெல்லாம் உரமூட்டி நம்மை எல்லாம் கிறிஸ்தவ விசுவாசத்தில் எந்த ஒரு சோதனை வந்தாலும் நிலைத்து நிற்கக்கூடிய ஆற்றலை தந்திருக்கிறது. அந்த தூதுரைக்கும் பணியில் நம்மை இணைத்து கொள்ள வேண்டும் என்பதற்கு இன்றைக்கு ஆண்டவர் பவுலடியாருடைய அந்த குருந்தியர் கழுதிய அந்த கடிதத்தின் வழியாக அழைப்பு கொடுக்கிறார், நீங்கள் என் தூதர்களாக இருங்கள். இப்போ நீங்கள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் மிகப்பெரிய ஒரு போர் பதட்டம் போய் கொண்டிருக்கிற சூழ்நிலையில் அந்தந்த நாட்டில் இருக்கிற தூதரகங்களை போய் சந்தித்து பேசுகிறாங்க, தயவு செஞ்சு நீங்கள் போரை நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி. எல்லா நாட்டிலையுமே எல்லா நாட்டுக்குரிய தூதரகம் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும், அம்பாசிடர் அப்படின்னு ஒருத்தர் அங்கே இருப்பார். இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் டெல்லிக்கு போங்க, அங்கே எல்லா நாட்டினுடைய தூதரகங்களும் பெரும்பாலான தூதரகங்கள் அங்கே இருக்கும். ஒவ்வொரு தூதரகத்திலும் ஒரு அம்பாசிடர் தூதர் இருப்பார். அவருடைய பணி என்ன, இந்த நாட்டில் என்ன நடக்குது அப்படின்றத அவருடைய சொந்த நாட்டுக்கு சொல்லணும், அதே நேரத்தில் அந்த சொந்த நாட்டில் என்ன நடக்குது அப்படின்றத இங்கிருந்து பதிவு செய்யணும். அப்படின்னா தான் இருக்கிற நாட்டுக்கும் நான் எங்கிருந்து வந்திருக்கிறோனோ அந்த நாட்டுக்கும் இடையே ஒரு தொடர்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு செய்தி பரிமாற்றத்திற்கான ஒரு தூதராக ஊடகமாக அவர் இருப்பார். அன்பு உரைப்பிள்ளைகளே, நாம் எல்லோருமே கிறிஸ்துவிடமிருந்து இந்த மண்ணிற்கு வந்திருக்கிறோம். கிறிஸ்துவுடைய வார்த்தையை அறியாத மக்களுக்கு சொல்ல நாம் எல்லோரும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்துவின் தூதர்களாக இருப்போம். வார்த்தையால் மட்டுமல்ல நம்முடைய செயலால் நம் தூதராக மாற வேண்டும். அதைத்தான் இன்றைக்கு ஆண்டவர் வார்த்தையாக சொல்வதாக பார்க்கிறேன். நீங்கள் கிறிஸ்துவின் தூதராக இருக்க வேண்டும். எப்படிப்பட்ட செய்திக்கு தூதராக இருக்க வேண்டும் என்பதையும் அதுவே சொல்லுகிறது. கடவுளோடு ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவின் சார்பில் நாங்கள் மன்றாடுகிறோம். கடவுளோடு ஒப்புரவாகுங்கள் என்ற செய்தியை சொல்லக்கூடிய தூதர்களாக நாம் மாற வேண்டும். கடவுளோடு ஒப்புரவாகுங்கள், கடவுளோடு ஒப்புரவாகு என்பது எனக்கும் கடவுளுக்கு நேரடியாக எந்த பிரச்சனையுமே இல்லை. யாராவது இங்கே இருக்கிறீங்களா, நம்ம கேசி பார்க்குற எத்தனை பேர் யாராவது இருக்கிறீங்களா, எனக்கும் கடவுளுக்கு நேரடியான சண்டை, நான் அவரை திட்டிவிட்டேன், அவரை அடிச்சுவிட்டேன், அப்படிலாம் செய்ய முடியாது. ஆனால் கடவுளோடு ஒப்புரவாகுவது என்பது எப்படி, அந்த மூன்று நிலையில் ஏற்கனவே ஒரு முறை சொல்லப்பட்டிருக்கிறது உங்களுக்கு. மூன்று நிலையில் தன்னிலையில் ஒப்புரவாவதும், இந்த மனித குலத்தின் மீது கொண்டிருக்கிற இந்த சகோதரத்துவத்தில் ஒப்புரவாகுவதும், இயற்கையில் இரண்டர கலந்து தன்னை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிற இந்த இயற்கையோடு நம்மை ஒப்புரவாக்கிக் கொள்வதற்குமான அந்த தூதரத்தின் செய்தியை, அந்த தூது செய்தியை சொல்வதற்கு ஆண்டவர் இன்றைக்கு அழைப்பு. நம்மை நம்மோடு ஒப்புரவாகும். நிறைய பேர் தம்மையே அன்பு செய்யறது இல்லைங்க. நான் என்னையவே அன்பு செய்யலை அப்படின்னா நான் என் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றுதான் அர்த்தம். தொடக்கநூல்ல வாசிக்கிறேன் இல்லையா, ஆண்டவர் மனிதனை படைக்கிற பொழுது தன் உருவிலும் சாயலிலும் படைத்தார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. நான் என்ன வெறுக்கிறேன் அப்படின்னு சொன்னா அவருடைய உருவையும் சாயலையும் தாங்கி இருக்கிற என்னை நான் வெறுக்கவில்லை, ஆண்டவரை வெறுக்கிறேன். படைத்து வாழ்வதற்கான அனைத்து சூழலையும் தந்து நம்மை கண்ணயராது காத்து வருகிற கடவுளை வெறுக்கக்கூடிய மனிதனாக நாம் இருக்கிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க, அதை சற்று ஆழமாக யோசித்து பார்க்க, நம்முடைய தோற்றத்தை பெற்று வச்சு நம்மளை 1008 கருத்துக்களை சொல்லுவாங்க. உன் கண் இப்படி இருக்கு, உன் காது இப்படி இருக்கு, நீ குட்டையாக இருக்க, நெட்டையாக இருக்கிற 1008 கருத்துக்களை அடுத்தவர்கள் சொல்லுவார்கள். இவையெல்லாம் சாத்தானுடைய வார்த்தைகள். நான் என்னை அன்பு செய்கிறேன் ஏனென்று சொன்னால் இந்த உடலும் இந்த உயிரும் இந்த சாயலும் என் ஆண்டவர் எனக்கு கொடுத்தது. அதை இந்த தவக்காலத்தில் நீங்கள் செய்யுங்கள். தன்னை நேசியுங்கள், உங்களோடு ஒப்புரவாகுங்கள். இரண்டாவது, யாரோடு, சக மனிதனோடு இருக்கிற உறவு பிளவுகளுக்கு மத்தியில், உறவு நெரிசல்களுக்கு மத்தியில், ஏதோ ஒரு காழ்ப்புணர்ச்சியோடு, விரோதத்தோடு, ஒரு குரோத சிந்தனையோடு, அல்லது கொடுக்கல் வாங்கலில் உறவுகள்லாம் விட்டு போயிருக்கிறது என்று சொன்னால் இந்த நாளில் போய் நீங்கள் பேசுவதற்கு முயற்சி எடுங்கள். இன்னைக்கு விபூதி புதன், இன்னைக்கே போய் பேசுங்க அப்படின்னு சொல்லலை, உங்களை தயாரிப்பன், உங்களை தயார் செய்யுங்கள். இந்த தயாரிப்புக்கு மத்தியில் யாரோடு நீங்கள் ஒப்புரவாக வேண்டுமென்று நினைக்கிறீர்களோ, அல்லது யாரோரு உங்களுடைய மனதை காயப்படுத்தி உங்களுக்கு எதிராக வேண்டாத காரியங்களை செய்து உங்களுடைய பெயரை வீணடித்தார்களோ, அவர்களுக்காக இந்த நாட்களில் ஜெபிக்க ஆரம்பிங்கள். ஒப்புக்கொடுங்கள், ஒவ்வொரு நாள் நற்கரணையில் ஒப்புக்கொடுங்க. அந்த ஒப்புக்கொடுத்தலுக்கு மத்தியிலே, அந்த ஜெபத்துக்கு மத்தியிலே ஆண்டவர் யார் ஒருவரோடு நீங்கள் ஒப்புரவாக வேண்டும் நினைக்கிறீர்களோ, யார் ஒருவருடைய மனதை காயப்படுத்தி இருக்கிறார்கள் என்று சொல்லி நினைக்கிறீர்களோ, அவர்களை ஆண்டவர் தொட வேண்டும் என்று சொல்லி நினைத்து இந்த தவக்காலத்தினுடைய இறுதிக்கு முன்பாக அவரோடு சென்று பேசுங்கள். அடித்து சொல்லுகிறேன், ஆண்டவர் உங்களுடைய உறவுகளை சரி செய்வார். வாழப்போகிறது கொஞ்ச நாள் தான், எல்லாரும் ஒரு நாளைக்கு சாம்பலாகத்தான் போகிறோம். 2 முன்பாக நானும் நம்முடைய தந்தை தீபன் அவர்களும் திருச்சியில் இருக்க இந்த அமலாசிரமம் அப்படின்ற ஒரு இடத்திற்கு நாங்கள் செல்ல வேண்டியிருந்தது. அப்போ போகிற வழியில் சாமி எனக்கு ஒரு இடத்த காமிச்சார், தீபன் ஃபாதர் பிட்டோ இந்த இடது பக்கமாக நீங்கள் பார்த்துக்கொண்டே வாங்க அப்படின்னு சொன்னார். நான் அப்படியே பார்த்துட்டே வந்தேன், ஒரு இடத்துல அப்படி புக புகையாக அப்படி எரிஞ்சிட்டு இருந்துச்சு. அப்போ தான் சொன்னார், இந்த இடம்தான் திருச்சியில் இருக்கிற இந்து சகோதரர்களுக்கான மயான பூமி அப்படின்ட்டு சொன்னார். இந்த இடத்தில் எந்த நேரமும் பிணம் எரிந்து கொண்டே இருக்கும், குறைந்தது 4-5 பிணங்கள் எரிந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொன்னார். என்னுடைய பயணத்தில் நான் யோசிச்சு கொண்டு போனது அதுதான். எவ்வளோ பெரிய வாழ்க்கை வாழ்ந்தாலும், எவ்வளோ பெரிய மனிதனாக இருந்தாலும், இறுதியில் எல்லாருக்கும் இறைவன் கொடுக்குற ஒரு வடிவம் சாம்பல் தான். நம்ம கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் நாம் வந்து புதைக்கக்கூடிய பழக்கத்தை கொண்டு இருக்கிறோம், ஆனால் அவர்களுக்கு அந்த எரிக்கக்கூடிய அந்த பழக்கம் இருக்கிறது. கொரோனா காலத்தில் நமக்கும் அந்த எரிக்கக்கூடிய சடங்குக்கு நாமளும் தள்ளப்பட்டோம் இல்லையா? எல்லாருக்கும் இறுதியில் வரக்கூடியது ஒற்றை வடிவம் அந்த சாம்பல் தான். ஆனால் இந்த இறுதி வடிவத்தை எடுப்பதற்கு முன்பாக இருக்கிற எல்லோரோடும் ஒப்புரவாக்கி கொள்ள ஆண்டவர் நமக்கு அழைப்பு கொடுக்கிறார். அதோடு சேர்த்து இயற்கையோடு இருக்கிற நல்லுறவை நாம் வளர்த்து கொள்ள இந்த நாளில் ஆண்டவர் சொல்கிறார். அதுதான், ஒப்புரவாதற்கான தூதர்களாக நான் உங்களை அனுப்புகிறேன் என்று ஆண்டவர் சொல்வதாக நான் பார்க்கிறேன். அதற்கு அடுத்தபடியாக ஒரே ஒரு செய்தி, அதை நாம் நிறைவு செய்யலாம் என்று நினைக்கிறேன். இன்றைக்கு சொல்லப்பட்டிருக்கிற இந்த நற்செய்தி வாசகம், வெளிவேடமற்ற தவத்தில் ஈடுபடுங்கள். வெளிவேடமற்ற நற்செயல்களை நீங்கள் செய்யுங்கள். வெளிவேடமற்ற துதிகளுக்கு மத்தியிலே வாழக்கூடிய இந்த சமூகத்தில் துதியை இழந்து அல்லது துதியை கடந்த ஒரு செயலை நீங்கள் செய்கிற பொழுது ஆண்டவர் மேன்மைப்படுத்துவார், அவரும் மேன்மை அடைவார். அதைத்தான் இன்றைக்கு சொல்லப்பட்டிருக்கிற நற்செய்தி வாசகம் சொல்லுகிறது. மறைவாய் உள்ளதை காணக்கூடிய உங்கள் தந்தை, மறைவாய் நீங்கள் செய்யக்கூடிய தான தவ தர்ம ஜப காரியங்களை கட்டாயம் அவர் ஏறெடுத்து பார்ப்பார் என்கிற நம்பிக்கையோடு இந்த நாட்களில் நாம் தொடர்ந்து பயணிப்போம். குறிப்பாக இந்த தவ காலத்தில் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிற ஆண்டவருடைய இறைப்பணியாளர்கள் நமக்கு நிறைய காரியங்களை செய்ய காத்திருக்கிறார்கள். பங்களவில், மறைவட்ட அளவில், மறை மாவட்ட அளவில் நிறைய தவ காரியங்கள் ஆண்டவர் நமக்கு ஏற்பாடு செய்து கொடுப்பார். எல்லாவற்றையும் பயன்படுத்துங்க, ஆனால் ஒரு நோக்கத்தை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த தவசு காலத்தில் நான் 4 தியானம் அட்டன் பண்ணுறேன்ற பெருமையாக சொல்கிறதுனால ஒன்றும் நடக்க போகிறதில்ல. நான் அருங்குட தியானத்துக்கு போனேன், நான் வந்து அங்க தியானத்துக்கு போனேன், எங்க தியானத்துக்கு போனேன், உள்ளுரு தியானத்துக்கு போனேன், இரவு ஜபத்துக்கு, ஒன்றும் நடக்க போகிறதில்ல. நீங்கள் தியானத்துக்கு போயிட்டு வந்தேன்னு சொல்லி விரல் விட்டு எண்ணிக்கையை கூட்டி காமிக்கிறதுனால ஒன்றும் நடக்க போவதில்லை. ஆனால் இந்த தியானங்கள் எல்லாம் உள்ளூர எனக்குள்ள என்ன மாற்றத்தை கொண்டு வருகிறது, அந்த மாற்றத்தை கொண்டு வருவதற்கான ஒரு கருவியாக இந்த தியானங்கள் எனக்கு இருக்குது, இந்த ரெக்ரீட்ஸ் எனக்கு எல்லாமே எனக்கு இருக்குது அப்படின்னா அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். நீங்கள் பங்கெடுக்கிற தியானத்தின் எண்ணிக்கையில் அல்ல, நீங்கள் பங்கெடுக்கிற தியானத்தில் எந்த அளவுக்கு உங்களை பங்கிடுவதற்கு ஆண்டவருக்கு நீங்கள் ஒப்புக் கொடுக்கிறீர்களோ அதை இறைவன் விரும்புகிறார். உடலை, உங்களுடைய ஆடைகளை கிழித்து கொள்ள அல்ல, உங்களுடைய உள்ளத்தை கிழித்து கொள்ள ஆண்டவர் விரும்புகிறார். எப்படி பாதர் உள்ளத்தை கிழிக்க முடியும், ஹார்ட் அட்டாக் வந்துடும் அப்படின்லாம் இல்லை. உள்ளத்தை கிழிப்பது என்பது நமக்குள் இருக்கிற அகங்காரத்தை, நமக்குள் இருக்கிற தேவையற்ற ஆசைகளை, நமக்குள் இருக்கிற தான் என்கிற எண்ணத்தை, நமக்குள் இருக்கிற என் குடும்பம், என் பிள்ளை என்கிற அந்த எண்ணத்தை எல்லாம் நம்ம கடந்து வர்றதுக்கு இந்த தவசுகாலம் நமக்கு மிக அருமையான ஒரு அழைப்பை கொடுக்கிறது. நமக்காக இருகரத்தை விரித்து ஆண்டவர் சிலுவையின் பாடுகளையும் துன்பங்களையும் ஏற்றாரே, அந்த அன்பை நாம் நினைத்து பார்த்தோம் என்று சொன்னார். அந்த அன்பை நினைத்து பார்த்தோம் என்று சொன்னால் இந்த தவக்காலம் நமக்கு அர்த்தமுள்ள ஒரு காலமாக இருக்கட்டும். இப்போ நீங்கள் முதல் வாசகத்தில் நிறைய பகுதிகள் கொடுக்கப்பட்டிருந்துச்சு, ஒரு சிலர் வாசிக்கிறேன் பாருங்களேன். என்னென்னா செய்ய சொல்கிறார் யோவேல் அப்படின்னு, சீயோனின் எக்காலம் ஊதி எச்சரியுங்கள், புனிதமான உண்ணா நோன்புக்கான நாளை குறியுங்கள், வழிபாட்டு பேரணிகளை திரட்டுங்கள், மக்களை திரண்டு வரச் செய்யுங்கள், புனித கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யுங்கள், முதியோரை கூடி வரச் செய்யுங்கள், பிள்ளைகளையும் பால் குடிக்கும் குழந்தைகளையும் ஒன்று சேர கூட்டு வாருங்கள், மணமகன் தன் அறையை விட்டு வெளிவரட்டும். இப்போ நான் சொன்ன எல்லா வார்த்தையுமே பைபிளில் யோவேல் அன்னைக்கு அந்த மக்களுக்கு சொன்னதை இன்னைக்கு நம்ம தவசு காலத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். என்ன செய்கிறோம், புனிதமான நோன்புக்கான நேரத்தை நாம் குறிச்சிட்டோம், வழிபாட்டு பேரணியை பெரிய பெரிய கூட்டங்களை நம்ம கூட்டத்தான் போகிறோம், மக்களை திரண்டு வர செய்யுங்க வரச்சைய தான் போகிறோம், குறித்து 1000 தொடரத்தான் போகுது, புனித கூட்டத்துக்கு ஏற்பாடு செய்யுங்கள் செய்யத்தான் போகிறோம், முதியோரை கூடி வர சொல்லுங்கள், முதியோருக்கான தியானம் நடத்தத்தான் போகிறோம், பிள்ளைகளையும் பால் குடிக்கும் குழந்தைகளையும் ஒன்று சேர வர சொல்லுங்கள், கேட்டகிரி சம்பளைகளுக்கு தியானம் நடத்த தான் போகிறோம், எல்லாம் செய்யத்தான் போகிறோம். இவை எல்லாம் நமக்கு எதை நோக்கி வழி நடத்த வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவருடைய அன்பை நோக்கி. ஒரு காரியம், இந்த தான தவ இந்த மாதிரி காரியங்களை செய்கிற பொழுது ஆண்டவருக்கு பயந்து செய்யக்கூடாது. கண்டிப்பான கடவுளுக்காக, அந்த கடவுள் கண்டிப்பானவர், செய்யலைன்னா நம்மளை தண்டிச்சிருவார் அப்படின்னு நினைத்து செய்யக்கூடாது. எதை நினைத்து செய்ய வேண்டும், அவருடைய இரக்கத்தை, அவருடைய அன்பை, அவருடைய தியாகத்தை, அவருடைய பேரன்பை நினைச்சு பார்த்து நாம் செய்தோம் என்று சொன்னால் உண்மையில் சொல்லுகிறேன், இந்த வருட தவக்காலம் நமக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும். இந்த கொரோனாவுடைய பேரச்சத்தை, பெரும் தொற்றையெல்லாம் கடந்து இன்றைக்கு நம்ம வாழ்கிறோமே, எத்தனை பேர் இன்றைக்கு தன்னுடைய வாழ்க்கை இழந்து நிற்கிறார்கள். நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். இந்த வாழ்க்கையை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். நம்மையே சுய ஆய்வு செய்து பார்ப்போம். இது முழுக்க முழுக்க நம்மை நோக்கி ஒரு ஆழமான ஒரு ஆன்மீக பயணத்திற்கான ஒரு நாளாக இருக்க வேண்டும். நம்முடைய ஆன்மாவை நோக்கி ஆழமான ஒரு ஆன்மீக பயணத்திற்கான ஒரு காலமாய் இந்த தவக்காலம் அமைய வேண்டும். அதன் தொடக்கமாக இந்த திருநீற்று புதன் நமக்கு அமையும் என்கிற நம்பிக்கையோடு ஆவியின் துணையோடு இந்த தவக்காலத்தை தொடங்குவோம். நம் நெற்றியில் பூசப்படுகிற சாம்பல் நம்முடைய வாழ்க்கையுடைய நிலையாமையும் நம்மிடம் இருக்கிற அறியாமையும் அகற்றி உண்மையான கிறிஸ்துவை, உடன் வாழுகிற கிறிஸ்துவை நாம் ஒவ்வொரு நாளும் உட்கொண்டு அருளையும் ஆற்றலையும் நிறைவாய் பெற்று கிறிஸ்துவனுடைய அந்த பாடுகளின் மகிமையை பங்கெடுக்க நாம் எல்லோரும் இணைந்து பயணிப்போம். இறைவனும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். ஆமே.
அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தந்தையாம் கடவுளை நோக்கி பணிவுடன் மன்றாடுவோம். தவத்தின் அடையாளமாக நம் தலைகளின் மீது இடப்படும் இந்த திருநீற்றை புனிதப்படுத்த அவர் இரக்கம் கொள்வாராக. இறைவா, எங்கள் தாழ்ச்சியின் பொருட்டு நீர் மனம் இறங்குகின்றீர், பரிகாரங்களினால் மகிழ்கின்றீர், பக்தியுள்ள எங்கள் மன்றாட்டுகளுக்கு செவிசாய்த்தருளும். திருநீற்றை பூசிக்கொள்ளும் உம் அடியார்கள் மீது உமது ஆசியின் அருளை கனிவுடன் நீர் பொழிந்தருள்வீராக. அதனால் நாங்கள் தவக்காலத்தின் தவ முயற்சிகளை பின்பற்றி உம் திருமகனின் பாஸ்கா மறைநிகழ்வை கொண்டாடவும் தூய்மைப்படுத்தப்பட்ட மனதுடன் வாழவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகிறோம்.
ஆமீன்.
அன்புக்குரியவர்களே, இப்பொழுது இந்த திருநீரானது நாம் பாவி என்கிற நிலையை உணர்ந்து ஏற்றுக்கொள்கிற விதமாகவே நம் நெற்றிகளில் பூசப்பட இருக்கிறது. இது வேறு வேறு எந்த அடையாளத்தையும் இந்த திருநீர் கொண்டிருக்கவில்லை. ஆகவே பாவத்தை முழுமையாக ஒத்துக்கொள்கிற, ஏற்றுக்கொள்கிற, கடவுளுக்கு முன்பாக நான் பாவியாக இருக்கிறேன் என்று தங்களை அறிக்கை செய்கிற பிள்ளைகள் அனைவருக்கும் இந்த திருச்சடங்கிலே இந்த சாம்பல் பூசப்பட்டு அவர்களை இறைவன் மன்னித்து ஆசீர்வதிக்கிற நிகழ்வு நடக்கிறது. ஆகவே இந்த நிகழ்வில் நீங்கள் பங்கெடுக்கும்போது நான் பாவி ஆண்டவரே என்கிற மனநிலையோடு இந்த சாம்பலை நாம் நெற்றியில் ஏற்றுக்கொள்கிறோம்.
மனிதனே நீ மண்ணாக இருக்கின்றாய், மண்ணுக்கு திரும்புவாய், மறவாதே என்றும் மறவாதே மறவாதே. மண்ணாக இருக்கின்றாய், மண்ணுக்கு திரும்புவாய், மறவாதே என்றும் மறவாதே மறவாதே மனிதனே.
Thank you.
மனிதரே நீ மண்ணாக இருக்கின்றாய், மண்ணுக்கு திரும்புவாய், மறவாதே என்றும் மறவாதே. செய்தேன் இறைவா, பாவக்குழியில் விழுந்தேன் இறைவா, குறை நான் செய்தேன் இறைவா, பாவக்குழியில் விழுந்தேன் இறைவா, கரையாம் பாவத்தை நீக்கிடவே, கரையாம் பாவத்தை கல்வாரி மலையில் இறந்தாயோ, எதை நான் தருவேன் இறைவா, உம் இதயத்தின் அன்பிற்கீடாக, எதை நான் தருவேன் இறைவா, எதை நான் தருவேன் இறைவா.
சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாமுள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுவோம்.
ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக.
ஆண்டவரே, தவக்கால தொடக்கமாக அமையும் இப்பலியை சிறப்பாக உமக்கு கொடுக்கவும் வேண்டுகிறோம். தவ செயல்களாலும் பிறர் அன்பு செயல்களாலும் நாங்கள் அனைவரும் தீயாசைகளை அடக்குவோமாக. இவ்வாறு பாவத்திலிருந்து தூய்மை பெற்று உமது திருமகனின் பாடுகளை ஆர்வமுடன் கொண்டாட தகுதி உள்ளவர்களாக திகழ்வோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக,
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக,
இதயங்களை மேலே எழுப்புங்கள்,
ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம்,
நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம்.
அது தகுதியும் நீதியும் ஆனதே.
ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்ற முலையெல்லாம் அல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்களும் அக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எங்களின் தவ முயற்சிகளால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தவும், எங்கள் ஆணவத்தை தளர்த்தவும், ஏழைகளுக்கு உணவளிக்கவும், இவ்வாறு உமது கனிவிறக்கத்தை பின்பற்றவும் நீர் திருவுளமானீ. ஆகவே எண்ணற்றவான தூதர்களோடு நாங்களும் இணைந்து உம்மை போற்றி புகழ்ந்து ஒரே குரலாய் பாடுவதாவது.
தூயவர் 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 வான் படைகளின் கடவுளமாண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மா
ஆண்டவரே நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள், இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள்.
ஆண்டவரே நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம்.
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். முது திருமுன்னன்றும் கோழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டிரு நினைவை நன்றி செலுத்துகிறோம். கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம்.
ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திருகவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட ஆயர் மிது ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திருகவை அன்பில் நிறைவேறச் செய்தருளும்.
அன்பாண்டவரே, இந்த இன்றைய நாளிலே நன்றி மற்றும் வேண்டுதல் வழியாக கொடு ஜபிக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்தாருடைய விண்ணப்பங்களையும் தேவைகளையும் நிறைவேற்றி கொடுத்தருளும்படியாய் உம்மிடம் மன்றாடுகிறோம். உயிர்த்தொழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து சிறப்பாக இந்த திருப்பள்ளியில் நாங்கள் நினைவு கூறக்கூடிய ஒவ்வொரு ஆன்மாக்களையும், யார் நினையாத ஆன்மாக்களையும், ஆசில்லா குழந்தைகளையும், உத்தரிக்க ஸ்தலத்து ஆன்மாக்கள் ஒவ்வொருவரையும் உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம்.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே.
ஆமே, ஆமே, ஆமே.
ஆண்டவர்கள், பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் நெற்றியில் பூசப்பட்டிருக்கிற இந்த திருநீரை குருவானவர் பூசுகிற பொழுது மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள் என்கிற வார்த்தையை அவங்க பயன்படுத்துகிறாங்க. ஆண்டவருடைய கட்டளையும் இதுதான். நற்செய்தியை ஏற்று அதை உலகெங்கும் சென்று அறிவிக்கிற அந்த பாக்கியத்தை இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதற்காகத்தான் ஆண்டவர் நமக்கு பலனையும் ஆற்றலையும் கொடுக்கிறார். ஆண்டவர் கற்றுக் கொடுத்த ஜெபமும் அதை ஒட்டிய ஜெபமாகவே அமைந்திருக்கிறது. அதைத்தான் குருவானவர் நமக்கு சத்தமாக சொல்லி ஜெபிக்க அழைக்கிறார். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டிருக்கிறோம். தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்றிருக்கிறோம். கற்பிக்கப்படுதலும் பயிற்சி பெறுதலும் கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையிலே சிறு குழந்தைகள் முதல் அவர் பெரியவராகி அவர் இறக்கும் வரை நடந்து கொண்டிருக்கிறது. இதை உணர்ந்தவர்களாக ஆண்டவர் நமக்கு கற்பிப்பதையும் ஆண்டவர் நமக்கு பயிற்றுவிப்பதையும் நாம் சரியாய் உணர்ந்து நம் வாழ்வில் செயல்படுத்த ஆண்டவரே நமக்கு உதவி செய்ய பலன் வேண்டி இதோ கரங்களை விரித்து நாம் இணைந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக, எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் இமன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்புமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசுவின் வருகைக்காகவும் காத்திருக்கிறோம்.
ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே.
ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. ஆண்டவரே, உலக நாடுகள் இதோ போர் சூழல் சூழ்ந்திருக்கிற ஒரு வேதனை, போர் நடந்து கொண்டிருக்கிற வேதனையிலே இதோ நாங்கள் வேண்டி மன்றாடுகிற அமைதியை எல்லா நாடுகளுக்கும் நீர் அருள்வீராக. எல்லா நாட்டு தலைவர்களும் உண்மையை நோக்கி அமைதியின் வழியில் வழிநடந்து செல்ல கிருபை செய்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே.
ஆமென்.
ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக.
உம் ஆன்மாவோடும் இருப்பதாக.
ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம்.
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும்.
இதோ இறைமகன் இயேசு கிறிஸ்து, இவரே நாம் அமைதியை நிலைநாட்ட நமக்கு கற்றுக் கொடுக்கிறவர், அழைப்பு விடுக்கிறவர். இதோ இந்த நாட்களில் அமைதியை வேண்டி நிற்கிற இந்த உலகத்திற்கு இவரே அமைதியின் தேவனாய் இறங்கி வருவார். இதற்காக மன்றாட வந்திருக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர்.
ஆண்டவரே, நீரே நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும் எனது ஆன்மா நலமடையும்.
கிறிஸ்துவின் திருவுளம் ரத்தம் உண்மை காத்து நமக்கு நித்திய வாழ்வு அளிப்பதாக.
ஆமென்.
ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாயிருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தியின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமீன்.
ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இதோ ஆண்டவருடைய பிள்ளைகள் மனம் மாறி தன்னை நோக்கி வர வேண்டும் என்று ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் ஆசைப்படுகிறார். பழைய ஏற்பாட்டிலே நாம் இறைவாக்கினுடைய நூல்களில் எல்லாம் பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு எபிரேய சொல்லாடல் ஷூப் என்கிற ஒரு வார்த்தை. இந்த ஷூப் என்று சொன்னால் கம் பேக் டு மீ, திரும்பி வா என்று அழைப்பு விடுக்கிற வார்த்தை, அதிகமாக பயன்படுத்தப்பட்டிருக்கிற வார்த்தை. இன்றைக்கும் இந்த தவ நாட்களிலும் ஆண்டவர் இதையே உனக்கு அழைக்கிறார். நீ எவ்வளவு பெரிய பாவியாக இருந்தாலும், எத்தனை பெரிய பாவத்தை நீ செய்திருந்தாலும், ஆண்டவர் உன்னை மன்னிக்க தயாராக இருக்கிறார். ஒரே ஒரு தெய்வம் மன்னிக்க வல்லலாக இருக்கிற தெய்வம் நம் ஆண்டவர் மட்டுமே. எந்த தெய்வமும் சிலுவையிலே யாருக்காகவும் ஏறியது கிடையாது, இயேசு ஆண்டவர் ஒருவரை தவிர. அவருடைய பரிசுத்த இரத்தம் வீணாய் சிந்தப்படவில்லை. இது ஆண்டவர் உன்னுடைய வார்த்தைக்காகவே காத்திருக்கிறார். நம்பிய பிள்ளைகளாய் ஆண்டவரை நோக்கி ஓடிவா. உன் வாழ்க்கையிலே ஒரு அதிசயம், ஆண்டவர் உன் வாழ்க்கையிலே ஒரு அற்புதத்தை இந்த தவ நாட்களில் திரும்பி வருகிற ஒவ்வொரு பிள்ளைக்கும் கொடுக்க இருக்கிறார். நம்பிக்கையோடு ஆண்டவரை நோக்கி மன்றாடுவோம்.
மனம் திரும்பு என் மகனே, உன் பாவத்திற்காக மனம் வருந்து. மனம் திரும்பு என் மகளே, உன் பாவத்திற்காக மனம் வருந்து. என்னை விட்டு அகன்று போனாலும் உன் வருகை என்றும் காத்திருப்பேன். என்னை விட்டு அகன்று போனாலும் உன் வருகை என்றும் காத்திருப்பேன் நான் காத்திருப்பேன். உன் வருகை என்றும் காத்திருப்பேன், காத்திருப்பேன் நான் காத்திருப்பேன். உன் வருகை என்றும் காத்திருப்பேன்.
ஆமே. அன்பு மகனே மகளே, ஆண்டவர் உன் வருகைக்காய் காத்திருக்கிறார். இதோ உன்னுடைய பாவங்கள் சிவந்த செந்தூரமாயிருந்தாலும் ஆண்டவருடைய அந்த சிவந்த இரத்தம், உன்னை மன்னிக்கிற அந்த சிவப்பான இரத்தம், உன்னை ஏற்றுக்கொள்கிற அந்த மன்னிப்பின் இரத்தம் உன் மீது ஊற்றப்படுகிற. உணர்ந்து ஓடிவா, ஆண்டவரை நம்பு. அவர் உன்னை கைவிடுவதற்காக அல்ல, உன்னை உள்ளங்கைகளில் பொறித்து வைப்பதற்காகவே அவர் உன்னை அழைக்கிறார்.
எனது சாயலாய் உன்னை படைத்தே, எனது அன்பை விட்டு தூரம் போனாய். எனது சாயலாய் உன்னை படைத்தே, எனது அன்பை விட்டு தூரம் போனாய். உன்னை மீட்கவே உலகில் வந்தே, என்னை சிலுவையில் ஏனறைந்தாய். உன்னை மீட்கவே உலகில் வந்தே, என்னை சிலுவையில் ஏனறைந்தாய். என்னை சிலுவையில் ஏனறைந்தாய். மனம் திரும்பு என் மகனே, உன் பாவத்திற்காக மனம் வருந்து.
ஆமீன். அன்பு மகனே, வேதத்தின் பக்கங்களை திறந்துவார். இதோ எல்லாம் பாவம் செய்த பிள்ளைகளைத்தான் ஆண்டவர் மன்னித்து ஏற்றுக்கொண்டார். பேதுரு திருச்சபை யார் மீது கட்டப்பட்டதோ அவரே சொன்னார், நான் பாவி, ஆண்டவரே என்னை விட்டு விலகி போகும் என்று சொன்னார். இதோ பாவப்பட்ட மகள் ஆண்டவருடைய பாதத்திலே வந்து விழுந்த பொழுது, நானும் உன்னை தீர்ப்பிட மாட்டேன் என்றல்லவா ஆண்டவர் அவரை விடுவித்தார். இதோ சக்கேயோ, இதோ அவரும் செய்த பாவங்கள் அளவிட முடியாதது, ஆண்டவர் அவரை மன்னித்தார். இப்படி பாவத்தின் பக்கங்களையே தங்கள் வாழ்க்கையாக கொண்டவர்களை எல்லாம் ஆண்டவர் புதிய வாழ்க்கையினாலே அபிஷேகித்தாரே, உன்னையும் ஆசீர்வதிப்பார். நம்பிக்கையோடு ஓடிவா.
கழுதை தன் எஜமானை நினைக்கையிலே ஏனென்னை என்றும் மறந்து போனாய் கழுதை தன் எஜமானை நினைக்கையிலே ஏனென்னை என்றும் மறந்து போனாய் உனக்கு எதில் நான் குறை வைத்தே ஏனென்னை என்றும் மறந்து போனாய் உனக்கு எதில் நான் குறை வைத்தே ஏனென்னை என்றும் மறந்து போனாய் ஏனென்னை என்றும் மறந்து போனாய் மனம் திரும்பு என் மகனே உன் பாவத்திற்காக மனம் வருந்து மனம் திரும்பு என் மகனே உன் பாவத்திற்காக மனம் வருந்து என்னை விட்டு காத்திருப்பேன் உன் வருகைக்காய் என்றும் காத்திருப்பேன்.
ஆமீங்கள். அன்பின் பரமபிதாவே, இதோ தொடக்க நூலில் நாங்கள் வாசிக்கிறபடியாக இறுதி வரை நீர் அப்படியாகவே இருக்கிறீரப்பா. ஆதாம் ஏவாள் பாவம் செய்து அவர்கள் மரங்களுக்கு பின்னாலே ஒளிந்து கொண்ட உடனே நீர் அவர்களை பெயர் சொல்லி அழைத்தீரே. மனிதனே, நீர் எங்கே இருக்கிறாய் என்று தொடக்க நூல் 3:9 நீர் அவர்களை தேடிய தெய்வமாக இருக்கிறீர். இன்றைக்கும் நீர் எங்களை தேடிக்கொண்டிருக்கிறீர் அப்பா. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன், உடைய தேடுதலை நிகழ்த்தி கொண்டே இருப்பதற்காய் நன்றி. இதோ இந்த நாளில் இந்த அழைப்பை உணர வைக்கிற உடைய ஆவிக்குரிய அபிஷேகத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவருடைய வல்லமை, இதோ இந்த செய்திகளை கேட்கிற பிள்ளைகள் இன்றைய நாளினுடைய மறைவுன் மறைவுரையை கேட்டு ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு இதோ இந்த நாளில் இந்த திருப்பலியினுடைய அபிஷேகத்தை உணர்கிற பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. உடைய இரக்கத்தை அவர்கள் காண்பார்களாக. ஆண்டவரே, உம்மை விட்டு விலகாத வரம், ஆண்டவரே, உம்மை விட்டு ஓடிப்போகிற பிள்ளைகளை மீட்டு எடுக்க இதோ உடைய இரக்கத்திற்குள்ளே சேர்த்து கொள்கிற உடைய பரிசுத்த இரக்கம் நிறைவாய் செயல்படுவதாக. எங்களை வஞ்சிக்கிற பிசாசினுடைய தந்திரங்கள் ஆண்டவரே எங்களுக்கு முன்பாக இதோ முறியடிக்கப்பட எங்களுக்கு பலத்தை தரும்படியாய் செபிக்கிறோம். ஆண்டவரே, உலகத்தினுடைய இன்பங்களை வைத்து கொண்டு இதோ எங்களை வாட்டி வதைக்கிற, எங்களை தீமையினுடைய இச்சைகளுக்குள்ளே அழைத்து செல்கிற, உம்முடைய திட்டத்திலிருந்து எங்களை விலக்கி வைக்கிற, உம்முடைய அன்பை விட்டு எங்களை தள்ளி போடுகிற இதோ தீமையினுடைய எல்லா அதிகாரங்களையும் இதோ நாங்கள் முறியடிக்க ஆசைப்படுகிறோம். ஆண்டவரே, இதோ உம்மை வெற்றியடைய செய்ய ஆசைப்படுகிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, உள்ளமோ உம்மைத்தான் சார்ந்து நிற்கிறது, ஆனால் உடலோ உலகை சார்ந்து நிற்கிறது. அப்பா, நீ சொல்லி இருக்கிறீரே, இதோ ஆண்டவரே உள்ளம் பலமாய் இருக்கிறது, ஆனால் உடல் வலுவற்றதாய் இருக்கிறது. ஆண்டவரே, இந்த வலுவற்ற நிலையில் இருக்கிற எங்கள் உடலையும் உடல் சார்ந்த எண்ணங்களையும் தேவரீர் பலப்படுத்த உம்முடைய ஆவியின் வல்லமையை எங்களுக்குள் வைப்பீராக. பரிசுத்த தெய்வமே, இந்த தவ காலம் உம்மை காண்கிற காலமாக, உம்மிடத்திலே ஓடி வருகிற காலமாக மட்டும் இருந்து விடாது, எங்களை உமக்கு உகந்த பிள்ளையாய் மாற்றிக்கொள்கிற காலமாய் அமைவதாக. ஆண்டவரே, நீர் விரும்புகிற நல்ல பாத்திரமாக நாங்கள் ஒவ்வொருவரும் உமது திருக்கரங்களில் எங்களை ஒப்படைக்க ஆண்டவரே, ஒரு நாளுமை நாங்கள் முகமுகமாய் தரிசிக்கிற பொழுது நாங்கள் நிலைகுலைந்து போய்விடாதபடிக்கு, உம்மை இதோ சார்ந்து நிற்கிற பிள்ளைகளாக, உம்மை பார்த்து மகிழ்கிற பிள்ளைகளாக, உம்மை நேருக்கு நேராக தரிசிக்கிற பாக்கியம் பெற்ற பிள்ளைகளாக இருக்க தேவரீர் கிருபை செய்வீராக. பரிசுத்த தெய்வமே, எங்களை பலப்படுத்துகிறவர் நீர் ஒருவர் மட்டுமே, எங்களை பாவங்களிலிருந்து விடுவிக்கிறவர் நீர் ஒருவர் மட்டுமே. ஆண்டவரே, நாங்கள் கூப்பிடுகிற போது எங்கள் குரலுக்கு ஓடி வந்து எங்களை காப்பாற்றுகிறவரும் நீர் ஒருவர் மட்டுமே. ஆண்டவரே, ஒரு நொடிப்பொழுதே நான் உன் மீது சினமுற்றேன், ஆனாலும் பேரிறக்கத்தினால் உன்னை நிரப்பினேன் என்று சொன்ன அந்த வார்த்தைகளை நினைவு கூர்ந்து ஜெபிக்கிறோம். இது உம்முடைய இரக்கம் இந்த நாட்களில் உம்மை நோக்கி ஓடி வருகிற பிள்ளைகளின் மீது நிறைவாய் இறங்கி வருவதாக. பரிசுத்த வல்லமையினாலே பிள்ளைகள் மாற்றமடைவார்களாக. உமக்கு உகந்த பாத்திரங்களாய் எழுந்து நின்று உமக்கு சான்று பகர தேவரீர் தாமே. இதோ உம்முடைய கரத்தின் வலிமையை எங்கள் மீது வைக்க, உம்முடைய திருமுகத்தினுடைய பார்வை எங்கள் மீது ஒளி வீச, உம்முடைய திருக்கரத்தினாலே நாங்கள் வழிநடத்தப்பட எங்களை எங்கள் ஆண்டவரும் மீட்பருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலேயே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்,
ஆமென்.
நன்றி கூறி மன்றாடுவோமாக. இரக்கம் நிறைந்த ஆண்டவரே, இத்திருவிருந்து எங்களுக்கு உதவ வேண்டுமென உம்மை நாங்கள் வேண்டி நிற்கின்றோம். அதனால் எங்கள் நோன்புகள் உமக்கு ஏற்புடையவனமாகி நாங்கள் நலம் அடைய உதவுவனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக,
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
இல்லாமல் இறைவன் தந்தை மகன் தூய ஆவியானவர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.
ஆமென்.
இறைவனின் பிள்ளைகளாய் வாழ சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று.
இறைவனுக்கு நன்றி. இயேசுவின் அன்பை மறந்திடுவாயோ, மறந்திடுவாயோ? மனித பண்பிருந்தால் இயேசுவின் அன்பை மறந்திடாதிருக்க நீர் சிலுவையிலே அவர், மறந்திடாதிருக்க நீர் சிலுவையிலே அவர் மறித்து தொங்கிடும் காட்சி மனதில் நில்லாதோ, இயேசுவின் அன்பை மறந்திடுவாயோ, மறந்திடுவாயோ? மனித பண்பிருந்தால் இயேசுவின் அன்பை. அன்பு ஆழம் அகலம் நீளம் எல்லை காண அன்பு, களங்கமில்லா அன்பு கருணை சேர் அன்பு, களங்கமில்லா அன்பு கருணை சேர் அன்பு, கல்வாரி மலை கண்ணீர் சொல்லிடும் அன்பு. இயேசுவின் அன்பை மறந்திடுவாயோ, மறந்திடுவாயோ? மனித பண்பிருந்தால் இயேசுவின் அன்பை. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமேன்.
திருச்சி அருங்குடை தியான இல்ல விரிவாக்க பணியானது மேற்கொள்ளப்படுகிறது. உங்களது மேலான ஜப உதவிகளை கொடுத்து தாங்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். உதவி செய்ய விரும்புவோர் தொடர்புக்கு அருட்பணி ஆல்பர்ட், இயக்குனர் அருங்கொடை இல்லம், N49K பாரதியார் சாலை, திருச்சி 1, செல் 9788 853 6940.